ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்ம உருவில் அத்தியாயம் 6, தியான யோகம், பதம் 41. ஓம் நம பகவதே வாசுதேவாய, ஓம் நம பகவதே வாசுதேவாய, ஓம் நம பகவதே வாசுதேவாயம். பிராபிய புண்ணியகிருதம் லோகான் உட்சுஸ்வசாஸ்வதசமஹம் சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கீஹே யோகபிருஷ்டோபிஜாயதே. பிராப்ய புண்ணியகிருதம் லோகான் உஷித்வா சாஸ்வதசமஹம் சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கீஹே யோகபிருஷ்டோபிஜாயதே. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவத்ராச பக்திவேதானந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். வெற்றியடையாத யோகி புண்ணிய ஆத்மாக்களின் லோகங்களில் பற்பல வருடங்கள் அனுபவித்த பின் நல்லோர்களின் குடும்பத்தில் அல்லது பெரும் செல்வந்தரின் குடும்பத்தில் பிறக்கின்றான். ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்யானஞ்சசலாகயம் சக்ஷுரன் மிலேதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமகம். நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிருஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமின் இதி நாமினும் நமஸ்தே சரஸ்வதி தேவை கௌரவாணி பிரச்சாரிணிம் நிர்விசேஷ சுன்யவாதி பாஷாத தேச தாரிணிம் நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம மிருதாயதிம் கிருஷ்ணாய கிருஷ்ண சைதன்ய நாம்னே கௌரத்விஷே நமஹம். ஹே கிருஷ்ண கருணா சிந்தோ தீனபந்தோ ஜகத்பதிம் கோபேச கோபிகா காந்தராத காந்த நமோஸ்துதிம் தப்த காஞ்சன கௌராங்கி ராதே விருந்தாவனேஸ்வரிம் ரிஷபான சுதே தேவி பிரணமாமி ஹரி பிரியம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரிம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரி ஹரி. ஹரே கிருஷ்ணா. அத்தியாயம் 6, தியான யோகம், பதம் 41 இருக்கும். இதற்கு முன்னாடி அர்ஜுனர் மிகவும் முக்கியமான கேள்விகளை கேட்டிருந்தார். என்ன கேள்வி அப்படின்னா, ஒரு மனிதன் யோக பயிற்சியை செய்கின்றான், இல்லை ஆன்மீக பயிற்சியை பக்தி பாதையை செய்கின்றான், அப்போ அவன் வந்து முழுமையாக தேர்ச்சி பெறவில்லை. இப்போ சாதாரணமாக பௌதிக லோகத்தில் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எந்த ஒரு செயலை செய்தாலும் அது முழுமையாக செய்து முடிக்கும் பொழுது தான் வெற்றி வரும், இல்லை அப்படின்னா சாதாரணமாக வெற்றி வராது. பொதுவாக வந்து உதாரணம், குழந்தைகள் பள்ளிக்கூடத்தில் படிக்கின்றனர், 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸில் படிக்கும் பொழுது அவர்கள் வந்து தேர்ச்சி பெற்றால்தான் அடுத்த வகுப்புக்கு போக முடியும், இல்லை அப்படின்னா அடுத்த வகுப்புக்கு போக முடியாது. அதுபோல் பௌதிக லோகத்தில் பார்த்தோம், எந்த காரியத்தையும் நம்ம வந்து முழுமையாக முடிக்கலை அப்படின்னா அதற்கு பலன் வந்து கிடைக்காது. அதே வந்து ஆன்மீகத்திலையும் அதுபோல் ஆகிவிடுமா அப்படின்னு அர்ஜுனருடைய கேள்வி. அந்த மாதிரி வந்து யோக பயிற்சி செய்யும் பொழுது அவன் தவறி முழுமை அந்த யோகம் முறையானது முழுமை பெறவில்லை, 100% முழுமை பெறவில்லை அப்படின்னா அவனுடைய கதி என்ன ஆகும் அப்படிங்கிற அர்ஜுனர் கேட்டிருந்தார். அதுக்கப்புறம் என்ன கேள்வி கேட்டார் அப்படின்னா, ஒரு மனிதன் வந்து யோக பயிற்சி செய்யும் பொழுது அவன் என்ன பண்ணுகின்றான் அப்படின்னா, பௌதிக சுகங்கள் இல்லை எல்லாத்தையும் விட்டுவிட்டு என் தனியாக காட்டுக்கு சென்று யோக பயிற்சியை செய்கின்றான். அப்படி யோக பயிற்சியை செய்யும் பொழுது அவன் பௌதிகத்தை எல்லாம் விட்டுவிட்டான், பௌதிகத்தை விட்டுவிட்டு ஆன்மீக செயல்களில் ஈடுபடுகின்றான். அப்படி ஆன்மீக செயல்களில் ஈடுபடும் பொழுது அவன் தவறி விழுந்து விட்டால் அவனுக்கு பௌதிக சுகமும் இல்லை ஆன்மீக சுகமும் இல்லை. எப்படி அர்ஜுனர் வந்து உதாரணத்தை கொடுத்தார், எப்படி ஒரு மேகம் இருக்குது அப்படின்னா, மேகத்தில் வந்து பயங்கரமான ஒரு காற்று அடிக்கும் பொழுது அந்த மேகங்கள் எல்லாம் வந்து சிதந்து ஓடிவிடுமோ, மேகங்களே இல்லாமல் ஆகிவிடுமோ, அதுபோல் இவனுக்கு இந்த யோகிக்கு எவன் தவறி விழுந்தானோ அவனுக்கு வந்து பௌதிகமும் இல்லை ஆன்மீகமும் இல்லை என்று ஆகிவிடாதா அப்படிங்கிறது அவனுடைய கேள்வி, அர்ஜுனருடைய கேள்விகளை கேட்டிருந்தார். அதற்கு பகவான் பகவத்கீதையிலேருந்து போன ஸ்லோகங்கள் 6:40 வந்து பகவான் பதிலளித்தார். யார் ஒருவர் வந்து மங்களகரமான செயல்களில் ஈடுபட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு அழிவே இல்லை, அழிவை அடைவதில்லை அப்படிங்கிறது. இந்த லோகத்திலையும் சரி பரலோகத்திலையும் வந்து பரமபதமான வைகுண்ட லோகத்திலையும் அவனுக்கு வந்து அழிவு இல்லை அப்படிங்கிறதை பற்றி பகவான் சொன்னார். அதுக்கப்புறம் வந்து யாரெல்லாம் வந்து நன்மை செயல்களில் ஈடுபட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு தீமை என்றுமே வராது அப்படிங்கிறதை பற்றி சொன்னார். அதுக்கப்புறம் இந்த பதத்தில் வந்து கிருஷ்ணர் என்ன சொல்கின்றார் அப்படின்னா, ஒரு யோகி ஒரு யோகியாக இருக்கிறவன் பல இன்னும் கிருஷ்ணர் வந்து அடுத்த பதத்துலேயும் சொல்ல போகிறார் என்ன ஆகும் அப்படின்ட்டு. பகவான் வந்து ஒருவன் வந்து யோக பயிற்சியை வந்து செய்து கொண்டே இருக்கிறான், அவன் வந்து தொடக்க நிலையில் விழுந்து விட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதத்தில் வந்து சொல்கின்றார். பல நேரங்களில் பல மனிதர்கள் கேள்விகளை கேட்பது உண்டு. என்ன கேள்வி அப்படின்னா, சில மனிதர்கள் செல்வந்தனர்களுடைய வீட்டில், பணக்காரர்களுடைய வீட்டில் பிறப்பதற்கு பாக்கியம் கிடைக்கின்றன, அவர்களுக்கு அங்கு பாக்கியம் கிடைப்பதற்கு ஏன், அப்புறம் சில மனிதர்கள் வந்து பிச்சைக்காரர்கள் வீட்டில் வந்து பிறக்கின்றனர், அவர்கள் ஏன் பிச்சைக்காரர் வீட்டில் வந்து பிறக்கின்றார்கள், ஏன் ஒரு மனிதன் வந்து செல்வந்தனர் வீட்டில் பிறக்கிறான், ஏன் ஒரு மனிதன் வந்து ஏழை குடும்பத்தில் பிறக்கின்றான் அப்படிங்கிற கேள்வியை வந்து பல பேருடைய மனிதர் மனசில் வந்து இருக்கும். பல நேரங்களில் கேள்விகள் கேட்பது உண்டு. பகவான் கிருஷ்ணர் 6.41 மிகவும் அழகாக வந்து விடை அளிக்கின்றார். பார்த்தோம் அப்படின்னா, சில குழந்தைகள் பிறக்கும் பொழுதே வந்து பயங்கரமான ஒரு அரச குடும்பத்திலேயோ இல்லை ஒரு பணக்கார குடும்பத்திலேயோ வந்து பிறக்கும். அவர்கள் வந்து பிறக்கும் பொழுதே பார்த்தீங்க அப்படின்னா, அவர்களுக்கு சகல செல்வங்களும் சகல எல்லா விதமான ஏற்பாடுகளும் இருக்கும். கார் இருக்கும், பங்களா இருக்கும், அதுக்கப்புறம் வீட்டில் எல்லா பொருட்களும் இருக்கும். வேலை செய்வதற்கு ஆளுங்கள் இருப்பாங்க, வந்து வேலைக்காரர்கள் இருப்பார்கள், அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூலு, விளையாடுறதுக்கு இடம், நண்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர்களும் அது தகுந்தார் போல் வந்து அரச குடும்பத்தை போன்ற நண்பர்கள். அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான செல்வம் செழிப்பும், படுக்கிறதுக்கு பஞ்சு மெத்தை, அப்படி எல்லா செழிப்பும் இருக்கும் அந்த ஒரு குழந்தைக்கு எப்போ வந்து அந்த குழந்தை வந்து செல்வந்தனர் வீட்டில் வந்து பிறக்கிறதோ. அதே இன்னொரு குழந்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப ஏழை குடும்பத்தில் போய் பிறக்கும், ரொம்ப ஏழை குடும்பத்தில் பிறக்கும். அவர்களுக்கு வந்து பிறக்கிற இடத்துல வந்து வீடுகள் கூட சரியாக இல்லாமல் இருக்கும், இல்லை சில நேரத்தில் வந்து வீடே கூட இல்லாமல் இருக்கும், கார் இருக்காது, அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு கூட சில நேரத்தில் வந்து சாப்பாடே இருக்காது, அதுக்கப்புறம் வந்து நண்பர்களும் இருக்க மாட்டார்கள். ஏழையாக இருந்தால் சாதாரணமாக சொந்தக்காரங்கள்லாம் ஓடி போயிடுவான், நண்பர்களும் இருக்க மாட்டான். அதுபோல் வந்து ஒரு குழந்தைக்கு இப்போ தான் அந்த குழந்தை பிறந்திருக்குது, இந்த ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி ஏழை குடும்பத்திலும், இன்னொரு குழந்தைக்கு செல்வந்தனர் வீட்டில் குடும்பத்திலையும் ஏன் பகவான் படைக்கின்றார் அப்படிங்கிற கேள்வி நம்மளுடைய மனதில் இருக்கும். ஏன் அவர் வந்து இந்த மாதிரி வேறுபட்டு படைக்கின்றாரா அப்படின்னு சில பேர் கேள்விகள் கேட்கின்றார். இல்லை வந்து பகவான் வந்து இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்கத்தில் வந்து இருக்கிற அலுவலகத்தில் வேலை செய்கிறவர்கள் என்ன பண்ணுவார்கள், பணத்தை வாங்கி கொண்டு கையொப்பம் இட்டு விடுவார்கள். அதுபோல் பகவானும் வந்து சில பேரிடம் வந்து காசு வாங்கிட்டு சில பேரை வந்து செல்வந்தர்களுடைய வீட்லேயும் சில பேர் ஏழை குடும்பத்திலையும் செய்கின்றாரா அப்படின்னா அப்படி வந்து கிடையாது. அப்புறம் என்ன அடிப்படையில் வந்து பகவான் படைக்கின்றார் அப்படின்னு அதுக்கு கேள்விகள் கேட்டோம் அப்படின்னா, பகவான் வந்து கர்மத்தின் அடிப்படையில் படைக்கின்றார். கர்மம் என்ன அப்படின்னா செயல்கள், நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணிய செயல்களுக்கு ஏற்பார் போல ஒவ்வொரு மனிதனையும் படைக்கின்றார் பகவான். வந்து எந்த ஒரு அடிப்படையுமே இல்லாமல் அவர் இஷ்டத்துக்கு அவர் போன மனம் போக்கில் சரி இந்த ஆத்மா வந்து ஒரு செல்வந்தனர் வீட்டில் பட, இந்த ஆத்மா வந்து சரி ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்துக்கிட்டோம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஒரு மனிதன் நாஸ்திகமாக இருக்கலாம், இல்லை ஆஸ்திகமாக இருக்கலாம், இல்லை கடவுளே இல்லைன்னு கூட சொல்லலாம். எப்படியாக இருந்தாலும் சரி அவனை வந்து எந்த விதமான அடிப்படையுமே இல்லாமல் அவரோட மனம் போன போக்கில் பகவான் படைப்பது இல்லை. பகவானுடைய படைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் அற்புதம் அற்புதம் அற்புதம். இந்த கேள்வியை சாதாரணமாக ஒரு நாஸ்திகர்கிட்ட போயிட்டு ஐயா நீங்கள் கடவுளே இல்லைன்றீங்க சரி பரவாயில்ல, இதற்கு காரணம் என்ன, ஒரு மனிதன் ஏன் செல்வந்தனர் வீட்டில் பிறக்கின்றான், ஏன் ஒரு மனிதன் வந்து ஏழை குடும்பத்தில் பிறக்கின்றான் அப்படி அவன்கிட்ட அவர்கள்ட்ட போய் கேட்டோம் அப்படின்னா அவர்களுக்கு பதில் இருக்கவே இருக்காது. என்ன சொல்வார்கள்னா, இயற்கையால் படைக்கப்பட்டது அப்படி தான் அப்படின்னு ஏதோ ஒரு நடுத்தரமான பதிலை சொல்லி விட்டு விடுவார்கள். பகவான் 6.41 மிகவும் அருமையாக விளக்குகின்றார் இதற்கு என்ன காரணம் அப்படின்னு. அப்போ சொல்கின்றார், ஒரு மனிதன் வந்து கர்மத்தின் அடிப்படையில் நல்ல செயல்களை ஒரு மனிதன் போன ஜென்மத்தில் செய்திருந்தான், நிறைய புண்ணியங்களை வைத்திருந்தான் அப்படின்னா அவனுக்கு நல்ல குடும்பத்தில் பிறப்பு கிடைக்கும். இங்கே இந்த பதத்தில் கிருஷ்ணர் சொல்கின்றார், ஒரு யோகி எப்போ ஒருவன் யோகியோ இல்லை ஒரு ஆன்மீகவாதியோ ஒரு கிருஷ்ண பக்தனோ வந்து தொடக்கமாக அவன் இப்போ தான் வந்து யோக பயிற்சியை ஆரம்பித்திருக்கிறான், அப்படி ஆரம்பித்திருக்கிற நிலைமையில் அவன் தவறி விழுந்து விட்டால் என்னாகும் அப்படின்னு கேள்விகளுக்கு அதுக்கு பதில் சொல்கின்றார் கிருஷ்ணர். அவன் வந்து சொர்க்கலோகத்தில் அவன் பிறப்பான். எவன் ஒருவன் வந்து ஒரு யோகி கொஞ்சமாக யோக பயிற்சியை செய்திருந்தாலும் பக்தியை செய்திருந்தாலும் இல்லை மங்கள காரியத்தை செய்திருந்தாலும் அவன் வந்து முழுமையாக செய்யவில்லை, இருந்தாலும் குறைவாகவே மிகவும் குறைவாகவே இப்போதான் பயிற்சியை ஆரம்பித்திருக்கிறான். அந்த மாதிரி நிலைமையில் அவன் தவறி விழுந்து விட்டான் அப்படின்னா அவன் எங்கே போகின்றான் அப்படின்னா சொர்க்கலோகத்துக்கு போகின்றான். சொர்க்கலோகத்துக்கு போயிட்டு புண்ணிய ஆத்மாக்களுடன் வசித்து அவன் எல்லா விதமான ஆனந்தத்தையும் அடைகின்றான். பற்பல வருடங்கள் சுகத்தை அனுபவிக்கின்றான். அப்படி பற்பல பிறவிகள் பற்பல வருடங்கள் சுகத்தை அனுபவித்த பிறகு அவன் எங்கே வருகின்றான் அப்படின்னா இந்த பூலோகத்துக்கு வருகின்றான். எப்படி நம்ம வந்து இப்போ இந்தியாவிலேருந்து ஒரு நாட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே விசா தேவைப்படும். அந்த விசாலே போட்டிருப்பான் இவ்வளோ நாள் தங்கலாம் அப்படின்ட்டு. அந்த விசா முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், திரும்ப நம்ம வந்து இந்தியாவுக்கு வந்துடுவோம். அதுபோல் எவன் ஒருவன் யோக பயிற்சியை செய்தானோ அவன் வந்து தொடக்கத்திலே விழுந்து விட்டான் அப்படின்னா ஆன்மீக பயிற்சி செய்தானோ இல்லை வந்து மங்களகரமான செயல்களை செய்தானோ நல் செயல்களை செய்தானோ அவன் தொடக்கத்திலே விழுந்து விட்டான் அப்படின்னா அவன் இந்த மாதிரி சொர்க்கலோகத்துக்கு போயிட்டு புண்ணிய ஆத்மாக்களுடன் அனுபவித்து விட்டு பற்பல வருடங்கள் அனுபவித்து விட்டு அதுக்கப்புறம் இந்த பூலோகத்துக்கு வருகின்றான். அப்படி பூலோகத்துக்கு வந்துட்டு அவன் வந்து எங்கே பிறக்கின்றான் அப்படின்னா பெரும் செல்வந்தினர்களுடன் குடும்பத்திலேயோ இல்லை நல்லவர்களின் குடும்பத்திலேயோ இல்லை பிராமணர்களுடைய குடும்பத்திலேயோ வந்து பிறக்கின்றான். இப்போ இதற்கு பதில் என்ன அப்படின்னா அவன் செய்த காரணம், அவன் செய்த யோக பயிற்சியின் காரணமாக அவனவன் செய்த கர்மத்தின் விளைவுகளால் பகவான் வந்து ஒரு ஒரு ஒருவனை வந்து செல்வந்தர்களுடைய குடும்பத்திலையும் ஒருவன் ஒருவனை வந்து ஏழை குடும்பத்திலையும் பிறக்க வைக்கின்றான். இப்போ ஒருத்தன் ஏழை குடும்பத்தில் இருக்கான் அப்படின்னா அவன் வந்து போன பிறவியில் எந்த விதமான புண்ணிய செயல்களையும் செய்யவில்லை என்று அர்த்தம். இப்போ நம்மளே பார்த்தோம் அப்படின்னா சில பேர்கிட்ட ஐயா குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னா அதெல்லாம் இல்லைங்க, ஒரு ஒரு குடிக்கிறதுக்கு ஒரு சொம்பு தண்ணி கூட கொடுக்க மாட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதனா ஒரு அன்னதானம் பண்ணுங்க அப்படின்னா அதுவும் பண்ண மாட்டான். அதுக்கப்புறம் கொஞ்சம் பக்தி பண்ணுங்க அப்படின்னா அதுவும் பண்ண மாட்டான். அப்படி பண்ணாதவன் எந்த புண்ணிய செயல்களையுமே செய்யாதவன் அவன் அடுத்த பிறவை எங்கே பிறப்பான் அப்படின்னா ஏழைகள் வீட்டுக்கள் குடும்பத்தில் தான் வந்து பிறப்பான். அதே ஒருவன் வந்து பக்தி பாதையில் செய்கின்றனோ இல்லை வந்து யோக பயிற்சியை செய்கின்றானோ மங்களகரமான புண்ணிய செயல்களை செய்கின்றானோ அவன் எங்கே பிறப்பான் அப்படின்னா செல்வந்தன்களுடைய வீட்டில் வந்து பிறப்பான். அவன் செல்வந்தன்களுடைய வீட்டில் பிறந்து அவன் சகல விதமான எல்லா விதமான செல்வ செழிப்போடு அவன் என்ன பண்ணுவான் வாழ்கின்றான் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிந்து கொள்கிறோம். அதுக்கப்புறம் ஸ்ரீல பிரபுபாதர் பொருளுரில் சொல்கின்றார், யோக பயிற்சி செய்வதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா வந்து கிருஷ்ண பக்தியை கிருஷ்ணரை அடைவது தான் வந்து யோக பயிற்சியினுடைய முக்கியமான நோக்கம். அப்படி கிருஷ்ண உணர்வு என்னும் உயர்ந்த பக்குவ நிலையை அடைவதே நோக்கம் அப்படின்னு ஸ்ரீல பிரபுபாதர் வந்து சொல்கிறார். ஆனால் எவன் ஒருவன் தவறி விழுந்து விட்டானோ அவனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பகவான் அனுகிரகம் செய்கின்றார். ஒரு மனிதன் வந்து தவறி விழுந்து விட்டாலும் பரவாயில்லை, அவனுக்கும் பகவான் அனுகிரகம் செய்கின்றார். என்ன அனுகிரகம் அப்படின்னா இதுபோல் வந்து பௌதிக சுகங்களை பலவிதமான பௌதிக சுகங்களை அவனுக்கு கொடுக்கின்றார். சாதாரணமாக நம்ம துருவ மகாராஜரோட சரித்திரத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா துருவ மகாராஜர் வந்து தபஸ்யா 6 வருடம் இருக்கிற குழந்தை அவன் வனப்பகுதிக்கு ஓடுகின்றார். வனப்பகுதிக்கு ஓடி போய் பகவானை நோக்கி தவம் இருக்கின்றார், பயங்கரமான ஒரு தவம் இருக்கின்றார். அப்படி தவம் இருக்கும் பொழுது போகும் பொழுதே நினைத்து கொண்டே போகின்றார். என்ன நினைத்து கொண்டு போகிறார் அப்படின்னா எவ்வளோ பெரிய பிரம்மாவுக்கு வந்து எவ்வளோ பெரிய நகரம் இருக்கிறதோ அதை விட பெரிய நகரம் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி, பிரம்மாவோட பெரிய நகரமாக எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி 6 வயது குழந்தை தவம் இருக்கிறான் பகவானை நோக்கி. அப்படி பகவானை தரிசனம் செய்கின்றான். பகவானை தரிசனம் செய்து ஸ்தானாபிலாசி தபசி ஸ்திதோகம் தும் பிராப்தவான் தேவ முனிந்திர குஹியம் காச்சன் விசின்வா அபிதிவ்ய ரத்னம் சுவாமின் கிருதார்த்தோஸ்மின் பரம் நயாச்சே. 6 மாசத்தில் பகவானை பார்க்கின்றான். துருவ மகாராஜரோட சரித்திரத்தை படித்து பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் அழகான சரித்திரம், அற்புதமான ஒரு சரித்திரம். பகவானை 6 மாசத்தில் வந்து இந்த துருவ மகாராஜர் பார்க்கின்றார். அப்படி 6 மாசத்தில் பார்த்துட்டு அப்போ சொல்கின்றார் உனக்கு என்ன வேணும் அப்படிங்கும்பொழுது, அப்போ துருவ மகாராஜ் சொல்கிறார் ஸ்தானாபிலாசி தபசி ஸ்திதோகம், ஒரு இடத்துக்காண்டி ஒரு இடத்தை ஒரு இடம் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஸ்தானாபிலாசி தபசி ஸ்திதோகம், நான் வந்து தவம் இருக்க வந்தேன், ஸ்தானாபிலாசி தபசி ஸ்திதோகம் தும் பிராப்தவான் தேவ முனிந்திர குகியம், தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் கூட உங்களுடைய தரிசனம் கிடைப்பது மிகவும் கடினம், மிகவும் கடினம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லலாம், தேவா முனிந்திர குகியம் காச்சன் விச்சின்வா அபிதிவ்ய ரத்னம், நான் வந்து ஆசைப்பட்ட இடம் ஒரு கண்ணாடி துண்டுக்கு போல தான் நான் ஆசைப்பட்டேன், ஆனால் இப்போ என்ன கிடைத்திருக்கிறது அப்படின்னு அது அபிதிவ்ய ரத்னம் அப்படின்றார், திவ்ய ரத்னம் எனக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்றார். பகவானை பார்த்த தரிசனத்திலேயே அவர் வந்து பயங்கர ஒரு ஆனந்தம், பயங்கர ஆனந்தம், பகவானை பார்ப்பது மிகவும் கடினம் அப்படி பகவானே பார்த்ததுக்கப்புறம் அவர் வேறு எதுவுமே எனக்கு வேணாம் அப்படிங்கிறத சொல்கிறார். எனக்கு வந்து ஒரு நமக்கு வந்து ரத்தனம் கிடச்சிச்சு அப்படின்னா கூழாங்கலுக்கு ஆசைப்படுவோமா? கண்டிப்பாக நம்ம வந்து ஆசைப்பட மாட்டோம். அதுபோல் வந்து நீங்கள் வந்து அபிதிவ்ய ரத்னம், எனக்கு வந்து மிகவும் அற்புதமான ஒரு திவ்ய ரத்னம் கிடைச்சிருக்கு, அதுக்கப்புறம் இந்த இடம்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறார். இருந்தாலும் பகவான் இந்த பதத்தில் சொல்வதை போல சில பிரபுபாதரும் சொல்கின்றார், பகவான் அனுகிரகம் செய்தார் துருவ மகாராஜருக்கும். என்ன அனுகிரகம் அப்படின்னா, அப்படி துருவலோகம் அப்படிங்கிற ஒரு லோகத்தையே படைத்து துருவ மகாராஜருக்கு வந்து கொடுத்தார். ஆன்மீக உலகமான இந்த பௌதிக உலகத்தின் மேலே இருக்கிற துருவலோகத்தை துருவ மகாராஜருக்கு கொடுத்தார். அதுபோல் எவன் ஒருவன் யோக பயிற்சியை செய்கின்றானோ அவனுக்கும் வந்து பகவான் இங்கே பிரபுபாதர் சொல்கின்றார், பகவான் அனுகிரகம் செய்கின்றார். பல விதமான பௌதிக சுகங்களையும் அனுபவித்து விட்டு அவன் செல்வந்தனர் வீட்டில் வந்து பிறக்கின்றான். அப்படி செல்வந்தனருடைய வீட்டில் பிறக்கும் பொழுது அவன் வந்து எங்கே யோக பயிற்சியை விட்டானோ அதிலிருந்து அவன் தொடங்குவதற்கான வாய்ப்புகளை பகவான் வழங்குகின்றார். ஒரு நல்ல பிராமணர்களுடைய குடும்பத்திலோ இல்லை வந்து ஒரு செல்வந்தினர்களுடைய குடும்பத்திலோ அவனுக்கு வந்து பிறவிகள் கிடைத்த பிறகு அவன் எங்கே போன பிறவியில் விட்டானோ அதிலிருந்து இந்த பிறவியில் வந்து அவன் தொடங்கி அதுக்கப்புறம் அவனுடைய பாதையை வந்து முழுமை பெற செய்கின்றான் அப்படிங்கிறத வந்து சொல்கிறார். இந்த பதத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, எவன் ஒருவன் யோக பயிற்சியும் தொடக்கத்திலேயே தவறி விழுந்து விட்டானோ அவனுக்கு வந்து எப்படி அவனுடைய பிறவி இருக்கும் அப்படின்னா, சொர்க்கலோகத்தில் அவன் பிறப்பான். சொர்க்கலோகத்தில் புண்ணிய ஆத்மாக்களுடன் பல பல பிறவி பல பல வருடங்களை அனுபவித்து விட்டு அதுக்கப்புறம் ஒரு செல்வந்தினர்களுடைய குடும்பத்திலோ இல்லை ஒரு நல்ல பிராமணர்களுடைய குடும்பத்திலோ பிறந்து அவன் மீண்டும் யோக பயிற்சியை தொடங்குவான் அப்படிங்கிறத கிருஷ்ணர் சொல்கின்றார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.